ஏசாயா 43 அதிகாரம், ஏசாயா 43 அதிகாரம், ஹல்லேலூயா. ஏசாயா 43 அதிகாரம் 21 வசனத்தை வாசி.
இந்த இனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்.
திரும்ப வாசிங்க.
இந்த இனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்.
என்ன வாசிங்க?
இந்த இனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்.
இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னத்தை சொல்லி வருவார்கள்? என்னத்தை சொல்லி வருவார்கள்? துதியை சொல்லி வருவார்கள். யார் அந்த ஜனம்? அது சொல்லுங்க, யார் அந்த ஜனம்? யாருங்க அந்த ஜனம்? அது நாங்க தான் அந்த ஜனம். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, இது பெரிய ஒரு காரியம். இது பரலோகத்தில் இருந்த ஒரு காரியம். பிசாசு லூசிபர், பிசாசு இந்த வேலையை தான் பரலோகத்தில் செய்து கொண்டு இருந்தார். எப்பொழுது பிசாசு தள்ளிவிடப்பட்டாலோ அப்பொழுது இந்த துதி என்ற இந்த காரியம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியுமா இது எவ்வளவு பெரிய ஒரு காரியம், ஒரு சலாக்கியம் என்று சொல்லி. பரலோகத்திலையும் இந்த காரியம் இருக்கிறது, பூலோகத்தின் சபையிலையும் இந்த காரியம் இருக்கிறது. பரலோக காட்சியில கொஞ்சம் இந்த பூலோகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? தேவனை ஆராதிப்பது. தேவ தூதர்கள் இருந்து என்ன சொல்லுகிறார்கள்? பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பாவத்தை பார்க்க கூடாத பரிசுத்தர். கேருபீன்கள், சேராபீன்கள் எல்லாம் இருந்து சொல்லுகிற ஒரே காரியம் என்ன தெரியுமா? தேவரீர், நீர் பரிசுத்தர். ஆகையினாலே உன்னுடைய என்னுடைய பிரதானமான அழைப்பு என்ன? உன்னுடைய தேவன் என்னை அழைச்சிருந்த பிரதானமான நோக்கம் என்ன தெரியுமா? தேவனை துதிப்பது, தேவனை துதித்து கொண்டாடுவது, தேவனை ஆராதிப்பது, தேவனை மகிழ்விப்பது. உங்களுக்கு தெரியுமா? வாசிங்க, ஒன்று தெசலோனிக்கர் 5:18 வாசிங்கள். 1 தெசலோனிக்கர் 5:18.
எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது.
தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? தேவன் என்னை குறித்தும் உங்களை குறித்தும் வைத்திருக்கிற சித்தத்தில் ஒன்று என்ன தெரியுமா? தேவனை எல்லா விதத்திலும் ஸ்தோத்தரிப்பது, எல்லா நேரத்திலையும் ஸ்தோத்தரிப்பது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவனை மகிமைப்படுத்துவது. சரியா? ஆகையினாலே நாம் என்னத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? எங்களுடைய பிரதானமான சித்தம் என்ன? தேவனுக்கு ஆராதனை செய்வது. சங்கீத புத்தகத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஆராதனை குறித்து வர்ணிப்பதற்கு அந்த மனிதனை போல ஒரு மனிதன் கிடையாது. அப்படி வர்ணிப்பார், அவருடைய பிரசன்னத்தை அப்படி ருசித்த ஒரு மனிதன். அவர் சொல்லுகிறார், தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி அவரை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இல்லையா? ஆகையினாலே நம்முடைய அழைப்பு என்ன? தேவன் என்னையும் உன்னையும் அழைத்திருக்க நோக்கம் என்ன? தேவனை ஆராதிப்பதற்கு. சில வார்த்தைகளை சீக்கிரமாக பார்த்து நான் சில சம்பவங்களை பார்த்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அடுத்தது வாசிங்க, சங்கீதம் 136. வாசிங்க அந்த வசனம், முதலாவது வசனத்திலிருந்து வாசிங்க.
கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
அந்த வாசிச்சுட்டு போனா கிருபை என்றும் எப்ப தெரியுமா? தேவனை துதிக்க துதிக்க, தேவனை ஆராதிக்க ஆராதிக்க, தேவனை புகழ புகழ ஒரு காரியம் பெறுகிறது. என்ன தெரியுமா? தேவனுடைய கிருபை. எல்லாருக்கும் விருப்பம், நான் தேவனுடைய கிருபையில இருக்கணும், தேவனுடைய கிருபையில நான் மறைந்திருக்கணும், தேவனுடைய கிருபையில நான் மூழ்கி இருக்கணும். ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவரை துதி, அவரை ஸ்தோத்திரி, அவரை கம்பீரித்து பாடு. இங்க வந்து இந்த பாருங்க, ஆராதனையில ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஆராதிப்பார். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஆராதிப்பார்கள் இல்லையா, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காட்சி பாருங்க. ஒரு சிலர் கண்களை மூடி மெய்மறந்து ஆராதிப்பார்கள், மற்றவர்கள் அப்படி இப்படி கரங்களை உயர்த்தி ஆராதிப்பார்கள், ஒரு சிலர் ஆடி ஆடி சந்தோஷமாய் ஆராதிப்பார்கள். பல விதத்தில் இருந்தாலும் சீல் என்ன தெரியுமா, தேவனை கனம் பண்ண வேண்டும், தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். அப்பொழுது என்ன நடக்கிறது, கிருபை பெறுகிறது உன் குடும்பத்தில், உன் ஊழியத்தில், உன் பிள்ளைகளுக்கு என்ன பெருகுகிறது தெரியுமா, கிருபை, தேவனுடைய மனதுருக்கம், தேவனுடைய அன்பு, இது பெருகிக்கொண்டே இருக்கிறது. பாருங்க, என்னதான் நம்முடைய வாழ்க்கையில பெருகாட்டிலும் தேவ கிருபை பெருகணும், தேவனுடைய அன்பு பெருகணும், தேவனுடைய அன்பு எங்களுக்குள்ள ஊற்றணும். பாருங்க, அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா, தேவனை ஆராதி, தேவனை ஆராதி, தேவனை ஆட்பறி. 1 Corinthians 14:15 வாசிங்கள், சீக்கிரமா வாசிங்க, நான் கன வசனம் பார்க்கறதுக்கு விரும்புறேன். 1 Corinthians 14:15 வசனம்,
இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன, நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன்.
நாம எப்படி பாடணும் தெரியுமா, ஆவியில நிறைந்து ஆராதிக்கு பழகி கொள்ள வேண்டும், அதே நேரத்தில் கருத்தாக தேவனை ஆராதிக்கு பழகி கொள்ள வேண்டும், கருத்தாக ஆராதிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து வைத்து புனைந்து தேவனை ஆராதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுகிறது, பைபிள் ஸ்டடியில சொல்லிருக்கேன், ஆராதனைக்கு வருவதற்கு முன்பாக சங்கீதங்களை வாசிப்பது நல்லது. அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே அது கிரியை செய்து ஆராதனைக்குள்ளே இலகுவாக வழிநடத்தும். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர், அவர் அற்புதத்தை செய்தார், அவருக்கு ஸ்தோத்திரம். தாவீது ராஜாவுடைய சங்கீதங்களை ஒவ்வொரு ஆராதனைகளுக்கு முன்பாக நாம் ஏன் முக்கியமாக அதிமுக்கியமாக ஆராதனையிலே சங்கீதங்களை வாசிக்கிறோம், வாசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்ல, அந்த வார்த்தைகளை எடுத்து ரசித்து ருசித்து தேவனை ஆராதிக்க வேண்டும். ஐயா நாம் ஆராதனையில் வருகிறோம், தேவனுடைய அருகாமையை நாம் சந்திக்காமல் போன வேண்டி சொன்னா அந்த ஆராதனை நாம் வந்ததில் பிரயோசனம் கிடையாது. நாம் இவ்வளவு நேரம் மினக்கெட்டு செலவழித்து இங்கு வர்றதுடைய மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா, தேவனை நான் சந்திக்கணும், தேவனுடைய பிரசன்னத்திலே நான் மூழ்கணும், தேவனுடைய அன்பிலே நான் ரசிக்கணும். அந்த ஒரே ஒரு காரியம் தான், அந்த ஒரே ஒரு காரியம் தான். அதற்காக வேண்டி மாத்திரமே நாங்கள் வருகிறோம் பாருங்க. ஆகையினாலே ஆவியில ஆராதிக்க பழகிக்கொள்ளுங்க. எப்படி ஆர்த்தி ஆவியில ஆராதிப்பது தெரியுமா, அது எப்படி கற்றுக்கொள்ளலாம், எப்படி கட்டிக்கொள்ளலாம் தெரியுமா, உங்கள் கண்களை மூடுங்க, உங்கள் சிந்தனைகளை சிறைப்படுத்திக் கொள்ளுங்க, அதை இதென்று சொல்லி யோசித்து அதை சிந்தித்துக் கொண்டு இருக்க கூடாது. தேவனே ஒரே காரியம், பரலோகத்தின் காட்சிகளை வர்ணீங்க, தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி வர்ணீங்க, சபை மத்தியிலே தேவன் பழைய ஏற்பாட்டில் எப்படி இறங்கி வந்தார், அக்கினி எப்படி புறப்பட்டது, பலிகளை தேவன் எப்பொழுது அங்கீகரித்தார் என்பதை சிந்தனைக்கு முன்பதாக கொண்டு வாங்க. நீங்கள் ஆவிக்குள்ளே நிறைவதற்கு அது இலகுவாக இருக்க, அதற்கு மேலாக கர்த்தருடைய ஆவியானவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரே ஆவியானவரே என்னை நிறைத்தரணும் ஐயா, என்னை நிறைத்தரணும் ஐயா, என்னை நிறைத்தரணும் ஐயா. அப்ப நான் கேட்கிறேன் பாருங்க, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஆவியில நிறைந்து ஆராதிக்கிற பொழுது நாம் ஆவியில நிறைந்து ஆராதிக்காமல் இருப்பதன் காரணம் என்ன, நோக்கம் என்ன, காரணம் என்ன, ஒரே தேவன் எல்லார் மீதும் ஒரே மலையை வர்ஷிக்க பண்ணுகிறவர், எல்லார் மீதும் ஒரே சூரியனை உதிக்க பண்ணுகிறவர், உன்னை நிறைக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ஐயா ஆராதனையில் சில தருணங்கள் சில கட்டங்கள் இருக்கிறது, நீங்கள் அவைகளுக்கு வர வேண்டும். சில ஆராதனையின் கட்டங்கள் ஒரே தடவை தான் கொடுக்கப்படுகிறது தெரியுமா, எனக்கு சில ஆராதனை நாட்களும் ஆராதனை கட்டங்களும் ஆராதனை நேரங்களும் இருக்கிறது, அந்த நேரத்தை திரும்ப கேட்டாலும் அது கிடைக்கதில்லை. வழங்குதா என்ன சொல்றேன் சொல்லி, ஒரு சில தருணங்களிலே தான் தேவன் ஆவியினாலே அளவில்லாமல் நிறைக்கிறார். அந்த சம்பவத்தை திரும்பி அந்த நாட்களை திரும்பி தாரும் ஆண்டவர், ஆவியிலே நிறைந்து தேவனை ஆராதிங்க, கருத்தாக வார்த்தைகளை சொல்லி ஆராதிங்க, தேவனுடைய வார்த்தைகளை பொழிந்தருளுங்க. தேவனுடைய சமூகத்திலே வார்த்தைக்கு குறைவிருக்க கூடாது தெரியுமா, இது பக்கசாலை, இங்கே தேவனுடைய வார்த்தைக்கு குறைவே இருக்க கூடாது. ஆராதனை என்று வந்துவிட்டா கன்சென்ட்ரேஷன் நமக்கு இருக்கு. தேவனும் நானும், தேவனும் நீயும், தேவனும் நானும், என்ன நடந்தாலும் தேவனும் நானும், தேவனும் நீயும். அப்பொழுதுதான் நீ தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியும். ஐயா, பழைய பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஆண்டவர் வருகிற பொழுது ஆடு மாடு கூட மலைக்கு ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டார். தெரியுமா உங்களுக்கு, தேவன் வருகிற பொழுது ஆடு மாடு கூட மலையில உலாவக்கூடாது. என்ன உலாவினா பிரச்சனை இல்ல, செத்து போயிரும். அவ்வளவுக்கு தேவனுடைய பிரசன்னம், அவ்வளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் அங்கே இருந்தது இல்லையா? அந்த நாட்களை உன் வாழ்க்கையில ஏன் கொண்டிருக்க கூடாது? தேவன் அளவில்லாமல் உன்னை ஏன் நிறைக்க கூடாது? தேவனை நிறைந்து ஆராதித்து பாருங்கள். அதுல இருக்கிற இன்பமும் அதுல இருக்கிற சமாதானம் நீங்க இங்க எங்கேயுமே எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. ஆவியிலே நிறைந்து ஆராதிங்க, கருத்தாக ஆராதிங்க. ஒன்று சங்கீதம் 111 ஒன்றை வாசிங்கள்.
அல்லேலூயா, தொம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன்.
அடுத்தது, முழு இருதயத்தோடு தேவனை ஆராதிக்க நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். முழு இருதயத்தோடு, அரை இருதயம், கா இருதயம், இருதயத்தை அங்கே விட்டுவிட்டு நீங்க இங்க இருக்க கூடாது. வழங்குறதா? உங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் நன்மையை கருதி நான் இதை பேசுறேன். உங்களுடைய இருதயம் எங்கேயோவும் நீங்க இங்கேயும் இருக்கவே கூடாது. முழு இருதயத்தோடு தேவனை நீங்க ஆராதிக்கும், முழு ஆத்மாவோடு தேவனை நீங்கள் ஆராதிக்க வேண்டும். விளங்குறதா? விளங்குறதா? முழு இருதயம், முழு ஆத்மா, முழு ஆவி. உனக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், 2000 பிரச்சனை இருக்கலாம், அதற்கு மேலான பிரச்சனையும் இருக்கலாம். தேவனை ஆராதிக்கிற பொழுது அவைகளுக்கு இந்த இடத்துல சம்பந்தமே இருக்க கூடாது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் என்னார், வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் வாங்க என்னிடத்துல, எல்லாவற்றையும் என்னிடத்துல தாங்க, நான் பார்த்துக்கொள்றேன். ஆனா உன்னுடைய இப்ப வேலை என்ன? தேவனை ஆராதி. உன் இருதயம் நிறைய பிரச்சனை, உன் சிந்தனை நிறைய பிரச்சனை, உன் உடம்பு முழுத்தில் நிறைய பிரச்சனையை வைத்துக் கொண்டு நீ தேவனை ஆராதிக்க முடியாது. நீ ஆவியில நிறைய முடியாது. எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக்கொள்வா. நான் சொல்லுகிறது ஒருவேளை இலகுவாக இருக்கும் பாரு. நீ அப்படி நடந்து கொள், தேவன் உன் பிரச்சனையில் இருந்து உன்னை விடுதலையாக்குவார். தேவன் உன் பிரச்சனையில் இருந்து விடுதலை ஆக்குவார். அடுத்தது வசனத்தை வாசிங்க, ஒன்று சங்கீதம் 119:7 வாசிங்க.
உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன்.
செம்மையான இருதயத்தோடு அவர் என்ன செய்ய முடியுமா? துதிப்பேன். செம்மையான இருதயத்தோடு அவரை நாம் துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எரேமியா 33:11 பாருங்கள். எரேமியா 33:11
இன்னும் கழிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனங்களின் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு சோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களின் முன்னிருந்த போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
தேசத்தின் சிறையிருப்பை தேவன் எப்பொழுது திருப்புகிறார் தெரியுமா? இவ்வளவு காரியங்களும் ஆராதனையிலே ஜொலிக்கிற பொழுது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருக்கு மகிமை உண்டாவதாக. பலிகளை நீங்கள் செலுத்தி தேவனை ஆராதிக்கிற பொழுது தேவன் முந்தியது போல தேசத்துல என்னத்தை கொண்டு வாரு? அதை வாசிங்க அந்த கடைசி பகுதியை. தேசத்துல
கர்த்தருடைய ஆலயத்துக்கு சோத்திர வழிகளை கொண்டு வாருங்க,
கொண்டு வாருங்க,
கொண்டு வரு. வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவார். முந்தி இருந்தது போல இருக்கணும். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. தேவனை கம்பீரமாய் ஆராதி. அநேகருக்கு ஆராதனை, சிலர் ஆராதிக்கிறதை பார்த்தால் அது ஒரு மாதிரி இருக்கும் பாருங்க. என்ன இப்படி எல்லாம் ஆராதிக்கிறாங்க? அவனுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை உன்னால பார்க்க முடிஞ்சா அதுதான் நீ செய்த பெரிய காரியம் இல்லையா? ஒரு மனுஷன் தேவனை ஆவியில நிறைந்து ஆராதிக்கிற பொழுது அவனுக்குள்ள இருக்கிற அந்த சமாதானமும் சந்தோஷமும் நாம ஏற எங்கேயுமே பெற்றுக் கொள்ள முடியாது. பாருங்க, ஆராதனை தொடங்குகிற பொழுது பாட தொடங்கினா சேர்ந்து பாடுங்க. தேவனுக்கு நன்றி செலுத்துகிற பொழுது உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை சொல்லி நன்றி ஆண்டவர் என்று சொல்லுங்க. ஏன் தெரியுமா? இதுவரைக்கும் இன்று வரைக்கும் நாம் எல்லாரும் உயிரோடு இருப்பது தேவனுடைய கிருபை. அநேகர் செத்து போயிட்டாங்க பாருங்க, அநேகர் மறித்து விட்டாங்க பாருங்க, சும்மா இருந்தாலும் மறித்து போயிட்டாங்க பாருங்க. இன்னைக்கு ஏன் நீ நானும் மாத்திரம் இருக்கணும்? அது தேவனுடைய அளவில்லாத ஒரு கிருபை, அது தேவனுடைய அளவில்லாத ஒரு இரக்கம். ஆண்டவரே நன்றி அப்பா, ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளை இதுவரைக்கும் காத்து நடத்தினாரு, இதுவரைக்கும் உங்களை வைத்திருக்கிறாரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. இது போதும் பாருங்க, இங்க பாருங்க, உங்களை இதுவரைக்கும் தேவன் வாழ வைத்திருக்கிற அந்த ஒரு வார்த்தையே போதும். ஒரு ஆராதனை முழுத்துல நீ தேவனுக்கு ஆராதனை செய்வதற்கு இன்னும் ஒரு காரியம் சொல்றேன் கேளுங்க. உங்களுக்கு வார்த்தைகள் தெரியலன்னா சங்கீத புத்தகத்தை திறந்து வச்சு வாசிச்சு வாசிச்சு தேவனை ஆராதி, தப்பே கிடையாது. தேவனுடைய வார்த்தை திறந்து வைங்க, வாசிங்க. தேவன் என்ன சொல்லுகிறார்? கம்பீரமாய் ஆர்ப்பரி, மகிழ்ச்சியோடு தேவனுக்கு ஆராதனை செய், வா தேவனுடைய சமூகத்திலே. அதை வாசிங்க, எடுத்து வச்சு வாசிங்க. சாவித ராஜா சொல்லுகிறார், வாங்கள் நீரோடை வாங்கிக்கிறது போல என் இருதயம் வாங்கிக்கிறது ஐயா. எங்களுடைய இருதயம் எவ்வளவு காரியத்தை வாங்கிக்கிறது, எவ்வளவு காரியத்தை வாங்கிட்டு கதறுகிறது. ஆனால் தேவ பிரசன்னம், இன்ப பிரசன்னம், தேவனுடைய ஆராதனை இவைகளையும் அவைகளை விட மேலாக அது வாங்கிக்கும் என்று சொன்னா, நீ தேவனோடு நடக்கிற ஒரு மனுஷன் என்பதை நீ உறுதிப்படுத்திக்க. உன்னுடைய இருதயம் அவ்வளவுத்துக்கு வாங்கிக்க வேண்டும். பாருங்க, சில வேளைகளில் ஆராதனை இன்னும் போகணும் என்று சொல்லி விரும்புவோம், இன்னும் போனால் நல்லா இருக்குமே என்று சொல்லி விரும்புவோம், ஆராதனை இன்னும் நடந்தால் நல்லா இருக்குமே என்று சொல்லி நாம் விரும்புவோம். அவ்வளவுதான் இல்லையா? அந்த பசி நமக்குள்ள இருக்கிறதா? ஐயோ இன்னும் ஒரு பாட்டு படிக்கிட்டுமே, சந்தோஷமா ஆராதிக்கலாமே, அப்படி ஏதாவது நமக்கு இருக்குமா? இல்லைன்னு சொல்லி சொன்னா எப்பயா இந்த பாட்டெல்லாம் படிச்சு முடிப்பாங்க? அந்த ஒரு சிந்தனை இருக்குது. ஐயா நீங்க மிஸ் பண்ற காரியம் உங்களுக்கு இன்னைக்கு விளங்காம இருக்கலாம், நீங்க இழந்து கொண்டு இருக்கிற காரியம் உங்களுக்கு விளங்காம இருக்கலாம். திரும்பவும் சொல்றேன், நீங்க இழக்கிற காரியம் உங்களுக்கு தெரியாது. உனக்கு பாட தெரிஞ்ச உனக்கே உன்னை ஆண்டவர் வந்து என்ன 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 ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் மாதிரி வந்து ஹோட்டெடுத்து இறக்கி படி என்று சொல்லி எங்கேயுமே கிடையாது. உனக்கு தெரிந்ததை படி, தெரிந்ததை சொல்லு. நீ அப்படி சொல்லுகிற பொழுது புளியாக ரெண்டு வார்த்தை சொன்னாலும் தேவன் கோபிக்க மாட்டார் ஐயா. தெரிந்து செய்கிறவர்களுக்கு தான் பல அடி, தெரியாம செய்கிறவனுக்கு ஒரு அடியும் கிடையாது. விளங்குதா? தெரிந்து செய்கிறவர்களுக்கு இல்லையா, தெரியாமல் அதுல பிரச்சனை கிடையாது இல்லையா. ஆகையினால தேவனுடைய ஆராதனையில் ஒரு பசி உனக்கு வேண்டும், ஒரு தாகம் உனக்கு வேண்டும். ஆண்டவர் எப்ப பார்க்கணும்? ஆராதனையில தேவன் செய்கிற வேலைகள் தெரியுமா உங்களுக்கு? ஆராதனையில தேவன் இறங்கி வருகிற நேரங்கள் உங்களுக்கு தெரியுமா? தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருவதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியுமா? அவைகளை பார்க்க முடியுமா? அவைகளை ரசிக்க முடியுமா? ஹல்லேலூயா. சங்கீதம் 22:3 வாசிங்க. இது பார்த்துட்டு நான் கடைசியா சம்பவத்துக்கு போறேன். சங்கீதம் 22:3 வாசிங்க சீக்கிரமா.
இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீர் பரிசுத்தர்.
திருப்பி வாசிங்க.
இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர்.
தேவன் எங்க வாசம் பண்ணுகிறார் சொல்லுங்க?
துதிகளுக்குள்.
தேவன் எங்க வாசம் பண்ணுகிறார்? ஆனா திருப்பி சொல்லுங்க, தேவன் எங்க வாசம் பண்ணுகிறார்?
துதிகளுக்குள்.
துதிகளுக்குள்ள தானே வாசம் பண்ணுகிறார். அவர் யாராம்? பரிசுத்தரங்க. பரிசுத்தர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். பரிசுத்த தேவன் நம் மத்தியில வந்திருக்கிறான். நாம் என்ன செய்கிறோம்? தேவன் நம் மத்தியில வந்து உலாவி வருகிறார். நாம் என்னையா செய்கிறோம்? தேவனுடைய தேவன் நம் மத்தியில வருகிற பொழுது தேவனுடைய பிரசன்னம் வருகிறது. தேவன் வந்து இறங்கிட்டா தூதர்கள் இருந்து அங்கே அணிக்க போறாங்க. எண்ணுக்கிடங்காத தூதர்கள் அவங்க வந்து இறங்கிடுவாங்க. உனக்கு உனக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு தூதன் இருக்கிறான், அவன் ஒரு பக்கம் நிற்கிறான். இது எல்லாம் பார்த்தத்தானே இங்க ஆராதனை நமக்குள்ள இருந்து ஓடுவதற்கு ஆவிக்குரிய கண்கள் என்றோ ஒன்று இருக்கிறது. அவைகள் திறக்கப்பட ஜெபம் பண்ணுங்க. அது திறக்கப்பட்டா இப்பொழுது இந்த நேரத்தில் இங்க என்ன நடக்கும் சொல்லி உன்னால பார்க்க முடியும். ஏன் நாங்கள் எந்த பெரிய பிரச்சனை வந்தாலும் இதெல்லாம் எங்களுக்கு பெரிய மேட்டர் இல்லைன்னு சொல்லி நடக்கிறோம். எவ்வளவு காரியம் வந்தாலும் ஐயா கொஞ்சம் போரு அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கொள்வாருன்னு ஏன் நாம சொல்லிட்டு போறோம்? ஆராதிக்கிற பொழுது தேவன் இறங்கி வருகிறார். இந்த பாருங்க அடுத்த அடுத்த இருக்காரு. தேவன் உன்னிட்ட வரணுமா? தேவன் உன்னிட்ட வரணுமா? ஆராதி வேதம் என்ன சொல்றது? இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன் அவர் பரிசுத்த. அவர் வாசம் பண்ணுகிறது எங்க? துதிகளின் மத்தியில். அப்ப நீ ஆராதிக்கிற பொழுது தேவன் எங்க இருக்க போகிறார்? எங்க இருக்க போகிறார்? உன்னட்டியா இல்ல வேற எங்கேயுமா? என்னிட்ட தானே இருக்க போறார். இதுக்குத்தான் ஆராதிங்க ஆராதிங்க ஆராதிங்கன்றது. ஆராதனை என்பதிலே நாம ஏன் இவ்வளவு பெரிய கவனம் வைத்திருக்கிறோம் தெரியுமா? தேவன் வந்திருக்கிறார், ஆண்டவர் உலாவி வருகிறார், ஆண்டவர் எனக்கு பக்கத்தில் இருந்து நான் என்ன சொல்றேன்னு சொல்லி கேட்கிறார். தேவன் நான் பேசுகிற பொழுது என்னத்தை குறித்து இவன் பேசுகிறான்னு சொல்லி கவனித்துக் கொண்டு இருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் இதுல ஒரு சிங்காசனத்தை வச்சுட்டு இதுல இருந்தா கூட ஆவிக்குரிய கண்கள் திறந்தவனுக்கு தான் அது தெரியும், அதை பார்க்க முடியும். இல்லையா? 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 ஆகையினாலே தேவன் அவர் பரிசுத்தர், அவர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணி வருகிறார். பிலிப்பியர் 4:6-7 வாசிங்கள். பிலிப்பியர் 4:6-7 வாசிங்க.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்.
நாம என்னத்துக்கு போடுறோம்? சமாதானம் வேணும். ரெண்டு குடும்பத்தில் சமாதானம் வேணும் ஐயா, என் குடும்பத்தில் சந்தோஷம் வேணும் ஐயா, என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் ஐயா. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? எல்லாவற்றையும் ஜபத்தோட ஸ்தோத்திரத்தோட எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது என்ன சொல்றது? வாசிங்க.
அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்.
அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தேவனுடைய சமாதானம் உன்னை என்ன செய்கிறது? நிறைக்கிறது ஐயா, உன்னை நிறைக்கிறது ஐயா. எப்பொழுது நிறைக்கிறது? நீ தேவனுடைய சமூகத்திலே ஆராதனை செய்கிற பொழுது. ஆண்டவரே என் குடும்பத்திலே சமாதானம் இல்லையப்பா, ஆண்டவரே என் குடும்பத்தை சமாதானம் நிறையும் அப்பா, ஏனப்பா நாங்கள் ஜெபம் பண்றோம் அப்பா. ஆண்டவர் சொல்லிருக்கார், துதி எல்லாவற்றையும் விட்டுவிடு, தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வா. துதி துதிக்க 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 உன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உடையும் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உடையும் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உடையும் பாருங்க. தேவனுடைய அளவில்லாத சமாதானம் உன் இருதயத்தை நிறைக்கும், உன் உள்ளத்தை நிறைக்கும், உன் வாழ்க்கையை நிறைக்கும், உன் குடும்பத்தை நிறைக்கும், உன் பிள்ளைகளை நிறைக்கும். எங்க அந்த ரகசியம்? துதியில இருக்கிறது, துதியில இருக்கிறது. ஆராதனை ஆரம்பித்தா கண்களை மூடி தேவனை ஆராது, அளவில்லாமல் ஆராது, படாது அங்க இங்க பார்த்து அங்க இங்க சிக்கல ஆராதி ஆராதி. தேவன் வந்திருக்கிறார், அளவில்லாத சமாதானத்தினால் என் குடும்பத்தை தேவன் நிறைக்க வேண்டும். நிறைப்பாராக. ரெண்டு கொரிந்தியர் 4:15 வாசிங்க. 2 Corinthians 4:15.
தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபியானது அநேகருடைய சோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இதெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது.
கிருபை பெருகுவதற்கு அநேகருடைய ஸ்தோத்திரம் காரணமாக இருக்கிறது. அது திருப்பி வாசிங்க.
சேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபியானது அநேகருடைய சோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இது எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது.
ஐயா, கிருபை பெருகணுமா உன் வாழ்க்கையில? என் வாழ்க்கையில கிருபை பெருகணுமா? சபை வாழ்க்கையில, ஊழிய வாழ்க்கையில கிருபை பெருகணுமா? ஊழியங்கள கிருபை பெருகணுமா? ஸ்தோத்திரம் பண்ணி, ஸ்தோத்திரம் போடு, ஸ்தோத்திரம் போடு, தேவனுக்கு மகிமை செலுத்து, தேவனுக்கு கனத்தை செலுத்து, தேவனுக்கு காணிக்கை செலுத்து, தேவனை ஆராதி, தேவனை புகழு, தேவனை கொண்டாடி. அப்பொழுது என்ன நடக்கிறது? தேவ சமாதானம் வருகிறது, தேவ பிரசன்னம் வருகிறது, தேவன் இறங்கி வந்து விடுகிறார், தேவனுடைய கிருபை பெருகிறது. நான் என்ன பேசுறேன்னு சொல்லி உங்களுக்கு புரிந்தா அதே பெரிய ஒரு வெற்றி இந்த நாள்ல, தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு தான் அடிக்கடி அடிக்கடி கண்களை மூடுங்க, தேவனை ஆராதிங்க, கண்களை மூடுங்க, தேவனை ஆராதிங்க, அங்க இங்க சிந்தனை விடாதீங்க, அங்க இங்க நடவாதீங்க, அங்க இங்க போகாதீங்க, அங்க இங்க உலவா. ஏன் காரணம், என்ன ரீசன்? நீ வந்ததுடைய நோக்கம் அடைக்கப்பட்டு போயிடக்கூடாது. உன்னை தேவன் சமாதானத்தினாலே நிறைக்கணும், உன்னை தேவன் சந்தோஷத்தினாலே நிறைக்கணும், தேவன் உன் கண்ணீரை துடைக்கணும்பா. இது துதியினுடைய ரகசியம். இதுக்கு மேல இருக்கு பாருங்க, என்ன இருக்கு பாருங்க. சங்கீதம் 50:23 வாசிங்க சீக்கிரமாக. சங்கீதம் 50:23,
சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறான்.
சோத்திர பலியிடுகிறவன் தேவனுக்கு என்ன செய்கிறான்? மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. எப்பொழுது? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றி என்று புலம்புகிற பொழுது தேவனுடைய அளவில்லாத மகிமை நம்மளை நிறைக்கும் பாருங்க. அளவில்லாத ஐயா, இன்று வரைக்கும் நாம் ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்கள் இருக்கிறது, பல ஆராதனையை சந்தித்து விட்டோம், பல செய்திகளை சந்தி விட்டோம். ஆச்சரியமான ஒரு சம்பவம் உன் வாழ்க்கையில் நடந்ததா? தேவனுக்கும் உனக்கும் மனிதர்களுக்கு இடையில அநேக ஆச்சரியமான சம்பவம் நடக்கிறது. நான் கேட்கிறது, தேவனுக்கும் உனக்கும் மத்தியிலே ஆராதனை நேரத்திலே தேவனை ஆராதிக்கிற பொழுது, தேவனுடைய சமூகம் என்று வருகிற பொழுது, தேவனுடைய வார்த்தையை நீ கேட்கிற பொழுது, ஆச்சரியமான ஒரு காரியம் உன் வாழ்க்கையில நடந்ததுண்டா? உங்களுக்கு தெரியுமா, ஆராதனை மத்தியிலே தேவன் பேசுவார், அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கும் சில காட்சி, தெரியுமா? ஆராதனை மத்தியிலே தேவன் அளவில்லாத ஒரு அபிஷேகத்தை இறக்குவதை உன்னாலே காண முடியும், உன்னாலே பார்க்க முடியும், உன்னாலே உணர்ந்து கொள்ள முடியும். இதுவரைக்கும் எனக்கு இப்படி இல்லையே, இன்னைக்கு நடந்தது. அதற்கு சில வார்த்தைகளை தேவன் அனுப்புவார், உள்ளத்திலே சில வார்த்தைகள் அதுக்கு ஆதாரமாக கொடுப்பார். எஸ், இத்தனை வருஷமாக பெய்கிற மழையிலேயே நாம் நனைந்து கொண்டு இருப்பது நம்முடைய வயதுக்கு நல்லதல்ல. விளங்குதா என்ன சொல்றேன்னு சொல்லி? தேவனுடைய பிரசன்னம் என்னை நிறைக்கணும், தேவனுடைய வல்லமை என்னை நிறைக்கணும். ஒவ்வொரு ஆராதனைகளும் எங்களுக்கு ஒவ்வொரு அனுபவங்களாக மாறணுமையா? எல்லாரும் ஜெபம் பண்றோம், ஓடி ஓடி ஜெபம் பண்றோம், பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, என்ன எங்க குடும்பத்துல சமாதானம் இல்லை? ஐயா துதி, தேவனுடைய பிரசன்னத்தை என்னால் உணர முடியல. ஐயா துதி, தேவனுடைய கிருபை என் குடும்பத்தை சூழ்ந்து கொள்ள வேண்டும். ஐயா துதி. இவ்வளவு பேசிட்டு போனா சில சம்பவம் பார்க்க முடியாது இல்லையா? இப்ப பாருங்க, அப்போஸ்தலர் 16 திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 16 அப்போஸ்தலர் 16:25 வாசிங்கள்.
நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள், காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுக்களும் கலந்து போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டியத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான்.
ஓகே, அப்படி என்ன பாட்டு இங்க பாத்தீங்கன்னா, பவுலும் சீலாவும் ஏன் தெரியுமா ஜெயிலுக்கு போனாங்க? போய் நண்டு ஏசு ஜீவிக்கிறார், மருத்த இயேசு வீட்டு விட்டார், இவர் தான் ஆண்டவர் என்று சொல்லி கண்ணகின் மாடலாம் ஏறி ஏறி பேசுறது அவங்களுக்கு வேலை. அதனால என்ன செய்தாங்க, இவரை கொண்டே ஜெயில போட்டாங்க. ரெண்டு பேரும் சும்மா இருக்கு, பேசவே கூடாது என்று சொல்லி ஜெயில போட்டோட அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? அவங்களுக்கு தெரிந்த சங்கீத குரல் எடுத்து வச்சு, எந்த கோட்டில என்ன படிச்சாங்களோ எனக்கு தெரியாது, மியூசிக் இருந்ததோ இல்லையோ அதுக்கும் புரியாது, கையெல்லாம் கட்ட வச்சு காலெல்லாம் கட்டி போட்டு என்ன செய்தாங்க இவங்க பாடுறாங்க பாட்டு இல்லையா? என்ன படிச்சிருப்பாங்க அந்த நேரத்துல பர்ணிக்க முடியுமா? தேவன் இறங்கி வருகிற அளவுக்கு அவங்க என்னையா படிச்சாங்க? சந்தோஷமாயிருங்க என்று படிச்சாரா? அந்த நேரத்துல சந்தோஷம் வந்திருக்கு சொல்லி நினைச்சிருக்கீங்களா? இல்ல என்ன, அந்த வரைய மக்கள் மகிமை உண்டாவதாக. எப்படியா அவன் ஜெயிலுக்கு இல்லாதையா இருக்கிறான்? அவனும் மனுஷன் தானே, அவனும் நம்மள மாதிரி மனுஷன் தானே, புதுகலன் கொண்டாட்டம் சொல்லி பாட்டு போயிருக்க நினைக்கிறீங்களா? ஏதோ ஒரு விதத்துல அவன் தேவனை ஆராதித்தான். ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டான். பவுலும் சீலாவும் ஆராதிக்க ஆராதிக்க ஆராதிக்க, இங்க என்ன சொன்னது முதல்ல பார்த்த வசனத்துல, அவரை அவர் பரிசுத்தர், அவர் இஸ்ரவேலின் புதுகளுக்குள்ள வாசம் பண்ணுகிறாராம். ஆராதிக்க ஆராதிக்க அவர் இறங்கி வந்துதானே ஆகணும். அவரு ஆண்டவர் இந்த வார்த்தை விட்டு வேற விதத்துல கிரியை செய்யலாது. அவர் தான் எழுதி கொடுத்திருக்காரு. அவர் என்ன எழுதி கொடுத்தாரு? நீ ஆராதித்து நான் வருவர். சோ பவுலும் சீலாவும் என்ன செய்தாங்க? ஆராதனை 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 சொல்லி. பவுல் எங்கேயாவது நல்ல ஒரு சங்கீதக்காரன் சொல்லி எழுதியிருக்கிறார், நல்லொரு குரல் உள்ள ஒரு மனுஷன் சொல்லி எழுதியிருக்குதா, நல்லொரு ஆராதனை வீரன் சொல்லி எழுதியிருக்குதா? அவன் ஒரு சுவிசேஷகர், அவர் ஒரு அப்போஸ்தலர், இயேசுவை திருஷ்டாந்தமாக காண்பித்து இவர் தான் தெய்வம் சொல்லி நிரூபித்த தேவனுடைய மனுஷன், அவ்வளவுதான். கட்டி போட்டு ஜெயில போட்டிருக்க வந்து ஆராதிக்கிறார், என்ன செய்யுமா? ஆண்டவரே இங்க பாரு, ஆண்டவரே ஆண்டவரே இங்கே பாரு, ஆண்டவரே உமக்கு மகிமை உண்டாவதாக, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதுவரைக்கும் எங்களை வாழ வைத்தீங்க, இதுவரைக்கும் சுகம் தந்தீங்க, இதுவரைக்கும் எங்களுடைய ஊழியங்களை நடத்தி வந்தீங்க, ஸ்தோத்திரம் மகிமை ஆராதனை என்று சொன்ன உடனே எல்லாம் அதிர்ந்தது. வந்தாரு, நான் உங்க கேட்கிறேன், இதுவரை திருப்பியும் கேட்கிறேன், இத்தனை வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்ன அப்படி நடந்தது உங்களுடைய வாழ்க்கையில? தேவன் ரச்சித்தார், ஓகே, தேவனுடைய பாவத்தில் இருந்து மன்னிச்சார், அதுவும் ஓகே, இன்னைக்கு வாழ வைத்திருக்கார். அதை விட என்னையா நடந்தது? உன்னை மறக்க முடியாத அளவுக்கு தேவனோடு பேசின ஒரு சம்பவத்தை சொல்ல முடியுமா? நான் பேசிக் கொண்டிருக்கிறது தேவனுடைய பிரச்சனத்தை குறித்து. ஏன் சொல்லா, இப்ப நான் ஒரு பிள்ளை செய்கிற பொழுது தேவன் பேசுவார் மனம் திரும்பன்னு சொல்லி. அதுக்கு பேரு உனக்கும் அவருக்கும் இந்த தொடர்பு இல்ல, அந்த பேச்சு வர இல்ல, நீ வழிதவருகிற பொழுது பேசினார் ஆண்டவர். ஆனா இது வந்து எனக்கும் அவருக்குள்ளேயும் இருக்கிற அந்த அன்பின் அடிப்படையிலே உருவாகிற ஒரு காரியம், ஆராதனையின் அடிப்படையிலே உருவாகிற ஒரு காரியம். பவுலும் சீலாவும் ரெண்டு ஆராதிக்கிறாங்க 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 ஆராதிக்கிறாங்க, திடீர் என்று வந்ததையா தேவனுடைய காரம். என்ன நடந்தது? என்ன நடந்தது? கட்டுக்கள் அமைந்தது, ஆக்களை கொண்டு போய் வெளியே விட்டாரு, காவல்கார தன்னை கொலை செய்யறதுக்கு ரெடியானா. பவுல் என்ன செய்யறோம்? ஐயா கொஞ்சம் போறோம், நாங்க எங்கதான் இருக்கிறோம், கட்ட அவிழ்த்து விட்டாலும் நாங்கள் ஓடி போகிறோம், கூட்டம் கிடையாது, நில்லு, வெயிட் பண்ணு. அந்த காவல்காரன் என்ன தெரியும்? ஐயா நான் ரட்சிக்க போறதுக்கு என்ன செய்ய, ரட்சிப்பு ரட்சிப்பு யாருக்கு? காவல்காரன் இன்னைக்கு பாருங்க, போலீஸ்காரனுக்கு ரட்சிப்பு. அப்போஸ்தல காலத்துல நடந்தது வீடாகோலும் பண்ண இல்லையா? அன்னைக்கு அங்க இருந்த காவல்காரனுக்கு ரட்சிப்பு, இன்னைக்கு இங்க நிக்கிற போலீஸ்காரனுக்கு ரட்சிப்பு, அவ்வளவுதான் அவ்வளவுதான். அன்னைக்கு பவுலுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது, இன்னைக்கு பில்லிசூனிய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது, அவ்வளவுதான், வேறு எதுவும் கிடையாது. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா! இன்னைக்கு ஒன்னு சொல்லவா, நீ ஆராதிக்க ஆராதிக்க ஆராதிக்க, அன்னைக்கு அவனுடைய கை கட்டுத்தான் அவிழ்ந்தது. இன்னைக்கு உனக்குள்ள இருக்கிற கட்டுக்கள், உனக்குள்ளே இருக்கிற கட்டுக்கள், உனக்குள்ளே விட முடியாத காரியங்கள், உனக்குள்ளே நீ தவிர்க்க முடியாத காரியங்கள் எல்லாம் நிமிஷத்துக்கு நிமிஷம் அவிழ்ந்து கொண்டே போகும். எப்பொழுது தெரியுமா? நீ தேவனை ஆராதிக்கிற பொழுதையா. பல தடவை ஆராதனைக்கு வந்தாலும் சீக்கிரட் பத்திரத்தை விட முடியல. பல தடவை ஆராதனைக்கு வந்தாலும் ஒருக்கா இருக்கா ஒருக்கா ட்ரிங்க் பாவிக்காம இருக்க முடியல. பல தடவை ஆராதனைக்கு வந்தாலும் சில வார்த்தைகளை பேசாம நம்மளால இருக்க முடியல. பல தடவை ஆராதனைக்கு வந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சண்டை போராட்டிக்கு இருக்க முடியல. ஏன்னு தெரியுமா? ஆராதனை நான் நினைக்கிற அளவுக்கு போகலையா? என்னுடைய ஆராதனை நான் நினைக்கிற அளவுக்கு அது போகலையா? அது போச்சுன்னு அவிழ்ந்த அதே கட்டு தேவனுடைய வல்லமை நேற்றும் என்றும் என்றும் மாறாமல் இருக்கிற பொழுது உன் கட்டுக்கள் அவிழ்ந்துதானே ஆக வேண்டும். உன் முகங்கள் உடைந்துதானே ஆக வேண்டும். ஐயா, நீ ஆராதிக்க 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 உன்னுடைய உள்ளாக வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றம் உண்டாகவே வேண்டும். இல்லைன்னு உன் ஆராதனையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. உன் ஆராதனையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஏன் அன்றைக்கு அப்போஸ்தலனுடைய காலத்தில் நடந்த காரியம் உன்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நடக்க கூடாது? அநேகருக்கு நித்திரை இல்ல பாருங்க. இதெல்லாம் சொல்ற காரியம் இல்ல பாருங்க. வெளியில வந்து யாராவது சொல்லுவாங்க எனக்கு நித்திரையே இல்ல. ஏன் எத்தனை வருஷம் சேர்ச்சிக்கு வந்து போகிறாய்? உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு நித்திரை வரலன்னு சொல்லிச்சுன்னா அது பெரிய ஒரு காரியம் பாருங்க. போகணுமையா? நித்திரை வரணும் பாருங்க. எனக்கு தெரியும், நாங்க முந்தி இந்த சேர்ச்சிட்டு அந்த சேர்ச்சியில வச்சுக்க பொழுது ஒரு ஹிந்து குடும்பத்தில இருந்து யாரோ கேள்விப்பட்டு ஆராதனைக்கு வந்தாங்க. ஹஸ்பண்ட் வைஃப் அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு குடும்பமே வந்தாங்க. என்ன இரவுல நித்திரை வருது இல்ல, ஒரே பிரச்சனை. ஆகவே இரவருவா நம்ம பாஸ்டர் உவாச நைட் பிரேயர் வச்சு அவங்களுக்கு ஜெபம் பண்ணார். பிறகு பார்த்தா நித்திரை வருதுன்னு சொன்னாங்க. அப்புறம் ரெண்டு ஆராதனைக்கு வந்தாங்க. நாலாவது ஆராதனை ஆக்களை காணவே இல்லை. இப்ப நித்திரை வருகிறது, நித்திரை கொள்றதுக்கு நேரம் பத்தாது. ஆகையினாலே ஆராதனை நேரத்தில் நாங்கள் நித்திரை கொள்ளுகிறோம், அவ்வளவுதான். ஆண்டவனால செய்ய முடியாத ஒரு காரியம் இல்ல. ஆனால் இன்னைக்கு காலமே கேள்வி இல்ல, நம்பிக்கை குறித்து பேசணும், விசுவாசத்தை குறித்து பேசணும். நம்பிக்கை இல்லாத ஒரு இடத்துல தேவன் ஒரு காரியமும் செய்ய முடியாது. சரிதான், விசுவாசம் அதிகம். லாசருடைய காரியத்துல பாத்தீங்கன்னு சகோதரர்கள் பக்கத்துல அங்கெல்லாம் விசுவாசிகள். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நீங்க இருந்திருந்தால் தானே அவன் ஜாகாமல் இருப்பதற்கு. இது அவன் விசுவாசமா இல்லையா? எத்தனை காலகட்டமாக அவங்களுக்கு பக்கத்துல இருந்து ஊழியத்தை பார்த்த மனிதர்கள் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? என்ன பேசுறாங்க? நீங்க இருந்திருந்தா தானேயா அவன் ஜாகாமல் இருப்பதற்கு. இது அவன் விசுவாசமா இல்லையா? அப்ப சொல்லுங்க, எனக்கு அப்ப சொல்லுங்க. ஆராதனை ஆராதிக்க ஆராதிக்க உன் வாழ்க்கையிலே மாறிக்கொண்டே மாற்றுதல் நடந்து கொண்டே இருக்கும் பாருங்க. வருஷ வருஷ காலமாக கோபப்படுகிறது, ஒரே கோபம் பாருங்க. எதுக்கெடுத்தாலும் கோபம் பாருங்க, என்ன சொன்னாலும் கோபம் பாருங்க, யார் சொன்னாலும் கோபம் பாருங்க, என்ன பேசினாலும் கோபம் பாருங்க. ஐயா, நீ சொத்துக்கே சாகல்ல. ஞானஸ்தானத்தின் அர்த்தம் என்ன தெரியுமா? நீ பழைய மனிதனுக்கு சாகிறாய். பாசிட்டிவ் சொல்லணும். ஞானஸ்தானம் கொடுக்கிற பொழுது கண்ண நேரம் வச்சிருங்க. எழுப்புறதுக்கு ஆக்கள் இருக்கும் வரைக்கும் கண்ண நேரம் வச்சிருங்க. எடுத்துருந்து சாகுது இல்ல. ஆகையினால கண்ண நேரம் வச்சிருங்க. இப்ப எடுத்த பொழுது அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ ஒரு புதிய மனிதன், நீ தேவனுடைய சாயலை பெற்ற மனிதன், நீ தேவனுடைய சாயலாக நடத்தப்பட வேண்டிய மனுஷன். ஐயா, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நீ கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறாய், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. உன்னாலே தேவனுடைய நாமம் தூசிக்கப்பட்டால் அதை தேவன் மன்னிக்க மாட்டார். என்னுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தெரியுமா? தெரியாதா? தெரியுமா? ஆகையினால என்ன நடந்தது? கட்டுக்கள் அவிழ்ந்தது, கட்டுக்கள் அவிழ்ந்தது. பவுலும் சீலாவும் துதிக்க துதிக்க துதிக்க, ஐயானி துதிக்க துதிக்க துதிக்க, உன் குடும்பத்திலே கிருபை பெருகுவதாக, உன் குடும்பத்திலே சமாதானம் பெருகுவதாக, உன் குடும்பத்திலே சந்தோஷம் பெருகுவதாக. நீங்க ஆராதனைக்கு வந்தாலும் மன்னன்றிருந்தா என்ன ஆண்டவர் செய்வது? என்ன செய்வது? ஆண்டவர் என்ன செய்வது? டெஸ்ட், கேள்வி, அதற்கு பதிலை எழுதினா தானே தேவன் சரியாகின்ற என்று சொல்ல முடியும். நீ ஆராதித்தால் உனக்கு சமாதானம், நாம் ஆராதனை செய்தால் தானே குடும்பத்திலே சமாதானம் நிறைவதற்கு இல்லையா? அநேகர் விடுகிறப்படி இந்த மைண்ட்ன்றது வந்து சரியான பிரச்சனைக்குரிய காரியம். எங்கே எப்ப நின்றாலும் கேள்வியில் நின்றா அது முகமுக்கு வருது, அது ஒன்னும் செய்ய முடியாது. சரிதானே? அதான் அடிக்கடி ஜெபம் பண்றது, சிந்தனையை சிறைப்பிடியும் ஆண்டவரே, உங்களுடைய கரத்துக்குள்ளே வைக்கிறோம் ஆண்டவரே. கண்ட கண்ட நேரத்துக்கு கண்ட கண்ட இடத்துக்கு பாஞ்சு பாஞ்சு போகுது பாருங்க. அதனால அது சரியான கஷ்டம் இல்லையா? ஆனா நீ ஆராதனை வீரனாக மாறு, அப்போ இந்த மைண்ட் எங்க தெரியுமா பாயும்? ஆராதனைக்கு தான் பாயும். ஆராதிக்கணும், தேவனை ஆராதிக்கணும், தேவனை ஆராதிக்கணும், தேவனை ஆராதிக்கணும், தேவனை ஆராதிக்கணும். சரிதானே? ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்த அந்த சூழ்நிலை பயங்கரமானது. அவர் கொலை செய்து விடுவார் அந்த காலத்திலே. அந்த காலத்திலே கிறிஸ்தவனுக்கு பின்னா போனவெல்லாம் செத்ததுதான் மிச்சம் இல்லையா? அந்த காலத்துல இந்த காலத்து கிறிஸ்தவர்களுக்கு பரவாயில்ல பாருங்க. அந்த காலத்து கிறிஸ்தவங்களுக்கு கிடைச்ச பரிசு எல்லாம் என்ன தெரியும்? அவன் கல்லாலி அறிவாங்க, இல்லாட்ட சிறுவேலி அறிவாங்க, இல்லாட்ட வட்டி கொண்டுருவாங்க இல்லையா? பயங்கரமான நாள் இல்லையா? ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு முன்னாள் நாள் உற்சலிருந்த அந்த காலகட்டத்தில் ஜீசர்ல எல்லாம் என்ன செய்தாங்க? ஒரு ரூமுக்குள்ள போய் ஒழிச்சிட்டாங்க, பூட்டிட்டு இருந்தாங்க உள்ளுக்கு. பூட்டி இருந்த கதவுக்குள்ளால ஆண்டவர் உள்ளுக்கு போனார். வாயா வெளியே, இயேசுவோட இருக்கும் வரைக்கும் சந்தோஷமா இருந்தீங்க, வாயா வெளியே சொல்லி ஆண்டவர் உள்ளுக்கு போனார். இல்ல பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், எல்லாம் பயம் ஜீசர்களுக்கு எல்லாம் பயம். அப்போஸ்தலனாகிய பவுலும் பயத்துலாம் இருப்பான், தருணம் தப்பு கொண்டு அவன் கொலை செய்வாங்க. ஆனா ஆராதித்தான். உன் சூழ்நிலை தேவனுக்கு முக்கியம் கிடையாது. ஏன் தெரியுமா? தீர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் தான் தேவனை திங்க் பண்ணும். உன் பிரச்சனை பெரிய பிரச்சனை கிடையாது, என் பிரச்சனை பெரிய பிரச்சனை கிடையாது, எனக்கு இருக்கிற பிரச்சனை. உன்னுடைய வேலை தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? என்னை ஆராதி, என்னை கனம் பண்ணு. ஏன் நான் அழைத்தது உன்னை அதற்க வேண்டித்தான். ஆராதி, ஆராதி, ஆராதி. அங்கே சில வார்த்தைகள் இருக்கிறது சங்கீதத்தில், நீங்க பாத்தீங்கன்னா கையை தட்டி ஆராதிங்க. இந்த சிஸ்டமேட்டிக்கல்ல நாம உருவாக்கினது கிடையாது. இந்த அடி, மோளமடி, தாளமடி, கிட்டார் அடின்றதுல சிஸ்டங்கள் எல்லாம் இங்க சபையில ஊழியக்காரங்க சேர்ந்து உருவாக்கினது கிடையாது. விளங்கிதா? கையை தட்டி ஆராதிக்க சொல்லி வேதத்துல இருக்கிறது. கையை உயர்த்தி ஆராதிக்க சொல்லி வேதத்துல இருக்கிறது. நடனமாடி தாவீது ராஜா பரிசுத்தப்பட்டு வருகிற பொழுது ஆடினார் ஒரு ஆட்டம் இல்லையா? அநேகருக்கு வெக்கத்தை உண்டு பண்ணின ஆட்டம் அது. இன்றைக்கும் அநேகருக்கு அநேகர் பத்த வெக்கமே தான் இருக்குது இல்லையா? அன்றைக்கு அநேகருக்கு என்ன நடந்தது? அதுவும் பலவழி வழியாக பார்த்தவர்களுக்கு எல்லாம் வெக்கம் வந்தது. ஆடினது யார் தெரியுமா? ராஜா. ஆடினது யார் தெரியுமா? சமஸ்த இஸ்ரவேல் இருக்கு ராஜா. ஆடினது யார் தெரியுமா? பரிசுத்தப்பட்டிருந்த ரகசியத்தை கண்ட மனுஷன். ஆடினது யார் தெரியுமா? தேவனுடைய வல்லமை என்று சொன்னா என்ன? ஏன் தெரியுமா? இந்த பரிசுத்தப்பட்டு இருந்த வீட்டுல ஆசீர்வாதம் பொங்கி வழிய தெரிஞ்சிட்டு, பொங்கி வழிய தெரிஞ்சது அறிந்து இந்த தாவதிச்சுனா கொண்டு வாயா பொட்டியை கெஞ்சியா இங்க. தேவனுடைய பிரசன்னம் எங்க இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதம் இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் எங்க இருக்கிறதோ அங்கே சமாதானம் இருக்கிறது. தாவீது ராஜா ஆடுறாரு, ஆடுறாரு, ஆடுறாரு சங்கீதத்தில். அதை விட வேற நடனத்தோடு தேவனை ஆராதிங்க இருக்கு. இது வேற பக்கம் ஆடி தேவனை ஆராதித்தார்கள் இல்லையா? அதுக்கு பிறகு சங்கீத 150 நீங்க பாத்தீங்கன்னு அநேக மியூசிக் கருவிகளை இணைச்சாங்க. அந்த காலகட்டத்தில் எந்த மியூசிக் இல்லாத இருக்கு, அதெல்லாம் போட்டு அடிச்சாங்க. ஆடி 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 என்ன அடிச்சு தேவனை என்ன செய்தாங்க? ஆராதனை செய்தாங்க. இதுதான் இங்க நடக்குது. அந்த காலத்துல கரண்ட் இருந்ததோ எனக்கு தெரியாது, அதனால இந்த காலத்துல கரண்ட பூட்டி ஏதோ இதண்டி பயிர கொத்தி ஏதாவது செய்து சத்தம் வழிய வச்சு மியூசிக் ஏதோ கண்ண கண்ட மாதிரி எல்லாம் அடிக்க வச்சு இந்த காலத்துல இந்த மியூசிக் இருக்கு, அந்த காலத்துல இந்த மியூசிக் எனக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சா அதையும் போட்டு அடிப்போம் இல்லையா? ஆராதனை, ஆராதனை சிஸ்டமேட்டிக் வேதத்துல இருக்கிறது தான் இங்க நடக்கிறது. வேற எதுவுமே கிடையாது, வேற எதுவுமே கிடையாது இல்லையா? பலமாக தேவனை ஆராதிங்க, ஆர்ப்பரித்து தேவனை ஆராதிங்க, சத்தமாக தேவனை ஆராதிங்கன்னு சொல்லி வேதத்துல அநேக இடத்துல இருக்கிறது. அதுக்காக வேண்டி பேசாம இருந்து மெதுவா ஆராதிக்க கூடாதுன்னு சொல்லி வேதத்துல இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆராதித்து 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 கட்டுக்கள் அவிழ்ந்து நுகங்கள் உடைந்து தேவன் பெரிய காரியத்தை செய்வாராக. தானியேல் ஆராத அதிகாரம் 10 வசனத்தை வாசிங்க. தானியேல் 6:10. சீக்கிரமாக சீக்கிரமாக. சானியல் 6:10 வாசி.
சானியலோ வந்தால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிவிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார்.
ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார் யாரு? தானியேல். எந்த ராஜ்யத்தில்? நேபுகாத்நேச்சருடைய ராஜ்யத்தில். என்ன நடந்தது? எந்த தெய்வத்தையும் குறிப்பிட்டு நாள் வரைக்கும் இவங்க வணங்கவே கூடாது என்று சொல்லி பெரிய பிரச்சனை பாருங்க. ஐயா அவனுக்கு தெரியும், அப்படிப்பட்ட அப்படி நடந்தா அவங்க கொலை செய்யப்படும் என்று தெரிந்து கையெழுத்து போட்டப்பட்டு ராஜாவுடைய சீல் குத்தப்பட்டு முடிந்தும் அவன் செய்து வந்த காரியத்தை செய்யவே இல்லை. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம் தெரியுமா? எங்க குடும்பத்துல எங்க சொந்தத்துல அவங்களுக்கு பிடிக்கல, இவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிக்கல, எங்க ஃப்ரெண்டுக்கு பிடிக்கல என்று சொல்லி ஆராதனை என்ன நினைக்கிறோம்? ஆராதனையை என்ன நினைக்கிறோம்? ஆராதனுடைய வலிமை தெரியுமா? ஆராதனுடைய வல்லமை உனக்கு புரியுமா? அதை தெரிந்தால், அதை தெரிந்தால் எந்த காரியமும் உனக்கு சரியா இருக்க முடியாது. தெரியாமத்தான் கேட்கிறேன் பாருங்க. தெரிஞ்சு பேசல, யாராவது இந்த ஆராதனை முடிகிற டைம்ல வருவோம், செய்திக்கு வருவோம், அப்படி யாராவது இருக்கீங்களா? இல்ல தானே? உண்மையில தெரியாம தான் பேசுறேன், கேட்கிறேன், பிறகு நின்று வந்துடாதீங்க இல்லையா? பாருங்க, நீங்க மிஸ் பண்ற காரியம் உங்களுக்கு தெரியாது, நீங்க இழந்து கொண்டு இருக்கிற காரியம் உங்களுக்கு தெரியாது. அப்படி இருந்தா பேசுறேன், எனக்கு தெரியாது. ஆராதனை தொடங்கினா பிறகு வந்தா என்ன அப்படி என்று சொல்லி நாம நினைச்சா அது நல்லதில்ல. போட்டுக்குமே சரியான காரணங்கள் இருந்தா பரவாயில்லைங்க, சிக்கப்பட்டுக்கணும் இல்லையா? சரியான காரணங்கள் இருந்தா சிக்கிறோம். ஆனா அதை பிளான் பண்ணியே வந்தா யூ ஆர் மிஸ்ஸிங். நீ அநேகத்தை மிஸ் பண்ற, நீ அநேகத்தை மிஸ் பண்ற. தானிய சொன்னா என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு ஆராதனை எப்பொழுது? உயிர் போனாலும் ஆராதனை, எவன் என்ன சொன்னாலும் ஆராதனை. ஆடியும் ஆராதிப்பேன், துள்ளியும் ஆராதிப்பேன், கைய தட்டியும் ஆராதிப்பேன், கத்தியும் ஆராதிப்பேன். எப்படி எல்லாம் ஆராதிக்க சொல்லி வேதம் சொல்லுகிறதோ அப்படி எல்லாம் தேவனை ஆராதிப்பேன். போன சனிக்கல நேற்று வேலத்தில ஒரு புது புள்ளி ஒன்று வேலைக்கு சேர்த்தோம். ப்ரோபா ப்ரோபா ஆவாய்ட்டுன்னு சொல்லிச்சுன்னா அவங்களுக்கு பெத்ரா கிடையாது, சைன் எல்லாம் பண்ணலாம், சும்மா ப்ரோபா வந்து வேலை நல்லா இருக்குதா என்று பாக்க. அப்ப நான் அப்படி சைட்ல நின்று பாத்துக்கொண்டே இருக்கேன். அந்த பட்டு என்ன செய்யுச்சுன்னா இப்படியே கையை கட்டி கொண்டே நின்று ஒரு ஆள் ட்ரைனிங் பண்ணி கொண்டிருக்கா, இப்படியே கையை கட்டி கொண்டிருக்குது. நானும் என்ன செய்யறது? ஏன்டா அப்படி கையை கட்டிட்டு இருக்க கூடாது இல்லையா? வேலத்தில நிக்கிறோம், அப்படி நிக்கலாது. நானும் பல தடவை யோசித்துக் கொண்டே இருக்கிறேன், என்ன செய்யறது? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இப்படி கையை கட்டாதீங்கன்னு சொல்லிச்சுனா நாளைக்கு வேலைக்கு வராம விட்டா என்னாலும் இல்லையா? வேலைக்கு வராம போயிருந்த இல்லையா? அதே கதிதான் இங்கேயும் சில நேரத்துல பாருங்க. சில பேருக்கு சில காரியத்தை நம்பி சொல்ல முடியாது இல்லையா? படமாவிப்பாளிங்க நம்ம மேல தலையில போட்டுட்டு ஓடிடுவாங்க இல்லையா? அவனும் எப்ப ஓடுறேன்னு சொல்லி பாத்துக்கலையா இருக்கான் இல்லையா? அதனால நான் என்ன செய்தேன் தெரியுமா? பேசாம இருந்தேன். நான் யோசிச்சேன், ஐயா நீ பெத்ராக்ல சைன் வை, அதுக்கு பிறகு வாரம் கிடைக்கிறது இல்லையா? சைன் வச்சா நாம சொல்றது அவங்க செய்யல் இல்லையா? அதே மாதிரி தான் இன்னைக்கு வேணும் ஆராதனையில வந்து என்ன செய்யறோம்? என்ன செய்யறோம்? நீங்க தான் சொல்லணும். என்ன செய்யறோம்? கைய கட்டிட்டு நிக்கிறோமா? நாம இழந்து போகிற காரியம் உனக்கு தெரியாது ஐயா. எங்கேயாவது சிந்தனையை நாம விட்டுட்டு இருக்கிறோமா? ஐயா நாங்க இழந்து போகிற காரியத்தை உனக்கு தெரியாது ஐயா. நீ லேட்டா வருகிறாயா? நீ இழந்து போகிற ஒரு ஆராதனை நடந்துருக்கு. முதலாவது பாட்டு நடக்குதுன்னு சொல்லி வைங்க. நீ இந்த ரெண்டாவது பாட்டுக்கு அந்த டைமுக்கு வர்றேன் வை. ஆண்டவர் உனக்குன்ற ஒரு வாத்தியை வைத்திருக்கா, அப்படி வச்சிருக்கல கற்பனையில வை. போதை ரெண்டு சொல்றா, திடீர்னு மாடிக்கு வருகிறா, சேர்த்துக்கு போகிற ஐயா இங்க தேவன் பேசிட்டு இருக்கிறாரு, தேவன் நடத்தி கொண்டு இருக்கிறாரு, நீ எங்க இல்லையா? நீ இழந்து போகிற காரியம் உனக்கு தெரியாது, நீ விட்டு விடுகிற காரியங்களும் உனக்கு புரியாது. அதனாலதான் நாம ஆராதனையில இப்படி செய்ய அப்படி செய்ய, இப்படி நட அப்படி நட, இப்படி நில்லாத அப்படி நில்லா, பல காரியங்களை ஏன் வற்புறுத்துகிறோம்? தேவன் இறங்கி இருக்கிறார், தேவன் உலாவி வருகிறார். தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம், தேவனுடைய பரிசுத்தம் இங்க நிறைந்திருக்கு. பழைய பாட்டு நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் நான் சபையை மூடி இருக்கிறார், அவருடைய மேகம் இறங்கி இருக்கிறது, தேவ ஊழியர்கள் ஊழியர் செய்ய முடியாது. அது இதன் பல காரியங்கள். தானியல் என்ன செய்யறா? தானியலுக்கு நல்லா தெரியும், ஐயா கையெழுத்து வச்சுட்டாங்க, நான் இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிச்சா எனக்கு முடிவு. அவன் ஆராதனை நிப்பாட்டினானா? ஆராதனை நிப்பாட்டினானா? இல்லையே, இல்லையே, இல்லையே. அவன் தினமும் மூன்று தடவை செய்து வந்தது போல தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவனை ஆராதித்தான், ஆராதித்தான். கடைசி அங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் அவனை காப்பாற்றினான் இல்லையா? கர்த்தர் அவனை காப்பாற்றின. ஐயா, உனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பது தேவனுக்கு பிரச்சனை இல்லை. ஏன் தெரியுமா? அந்த பிரச்சனை தீர்க்க முடியாது என்று சொன்னாதான் தேவனை யோசிக்கிறது. திரும்பவும் சொல்றேன், ஆனா தேவனுக்கு உன் பிரச்சனை பிரச்சனை இல்லை. அதனால தேவனை துதி, தேவனை கொண்டாடு, தேவனை ஆராதி, கம்பீரி. பிசாசு பறந்து போவான் பாருங்க, பிசாசு ஓடி போவான் பாருங்க. ஒரு வழியாக உன்னை தேடி வந்த பிரச்சனைகள் ஏழு வழியாக பறந்து போகும் பாருங்க. எப்பொழுது தேவனை துதி, தேவனை கொண்டாடு, தேவனை மகிழ். நீ துதிக்கிற துதியில பரலோக தூதர்கள் கூட பொறாமப்படணும் பாருங்க, அவங்க கூட பொறாமப்படணும் பாருங்க. நான் அங்க நல்ல பொறாமையை குறிச்சு பேசுறேன், நான் அந்த பொறாமையை குறிச்சு பேசல, சரியா? ஹல்லேலூயா. ஆகையினாலே அடுத்தது வாசிங்க, இதையும் பார்த்து நான் முடிச்சிறேன். யோசுவாக்கு திருப்புகள் இது ஒன்றே பார்த்து முடியும். என்ன ஒரு சம்பவங்கள் இருக்கிறது, இது காரணம் இல்லையா? யோசுவா ஆறாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து வாசிப்பீங்களா?
எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டு அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி ஆறு நாள் செய்ய கடவீர்கள். ஏழு ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக ஏழு கொம்பு 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 எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். ஏழாம் நாளில் பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வர கடவர்கள் ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி எழுப்பும் போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடே ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்துவிடும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார்.
ஓகே, இதை புரிய நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கடைசியில வந்து எரிகோவை கத்தர் ஜோசுவாண்டி கையெழுத்து ஒப்பு கொடுத்தாரு. ஜோசுவா சொல்றா எங்களுடைய கரத்துல அதை ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி அந்த எரிகோ என்ற பட்டணம், அந்த எரிகோ மதிலேயே ஒரு வீடு கட்டலாம் பாருங்க. சரிமா, வாசிச்சிருக்கீங்க தானே எல்லாரும், நீங்க வாசிச்சிருக்கீங்க தானே. இந்த எரிகோ என்ற பட்டணம் வந்து ஒரு பெரிய மதிலினாலே சுற்றி அடைக்கப்பட்டது உண்டு, சரியா? சுற்றி அடைக்கப்பட்ட ஒரு காரியம். அந்த மதிலேயே என்ன செய்யறாங்க, வீடு கட்டி இருந்த சம்பவம் அது இருக்குது. ஒரு பாவமான இஸ்திரி வந்து அந்த வீட்டுலதான் கண்டு இவங்களுக்கு எல்லாம் உதவி செய்தாங்க இல்லையா? அந்த பட்டணத்தை பிடிப்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏலாமல் போயிட்டது இல்லையா? உடனே வந்தாங்க, ஆண்டவரே நாங்க என்ன செய்யறது? அவங்க தேவனிடத்துல வந்தாங்க பாருங்க. நமக்கு பிரச்சனை கூடினா நாம எங்க போறோம், எங்க போறோம்? ஊரெல்லாம் தேடி போறோம், உலகம் எல்லாம் தேடி போறோம் இல்லையா? யோசுவா தேவனிடத்துல வந்துச்சு, நான் என்ன ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னாங்க, வா இப்படி செய். எக்கால சத்தங்கள் ஊதரங்களை வை, ஆசாரிகளை வை, அதுக்கு பின்னாக அதுக்கு முன்பாக யுத்தம் பண்றவங்களை வை. ஒவ்வொரு டோன் ஊதுறதுக்கு ஒவ்வொருத்தர் செட்படுத்தி அந்தந்த காரியம் அப்பப்போ அது ஒழுங்கு பாருங்க. அது ஒழுங்கு, அதை விட ஆச்சரியம் இல்லையா? சுத்திவா, சுத்திவா. என்னத்தை சுத்தினது? பட்டணத்தை சுத்தி வர்றதுதான் வேலை. அப்பொழுது மியூசிக்ஸுகள் எல்லாம் ஊதுகிற அந்த நேரத்திலே தேவ ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆட்பரிக்க வேண்டும், ஆரவாரப்பட வேண்டும். தேவனை கம்பீரமாய், கம்பீரமாய், கம்பீரமாய். ஏன் தெரியுமா? எரிகோ விழ வேண்டும் பாருங்க, எரிகோ விழ வேண்டும் பாருங்க. அதனால அவங்க என்ன செய்யறாங்க? ஆட்பரித்து தேவனை ஆராதித்தாங்க பாருங்க. நாம கடைசியாக ஆட்பரித்த ஒரு சம்பவம் சொல்லுங்க. நீங்க எப்ப கடைசி ஆட்பரித்தீங்க? படிக்கிற பாட்டுக்கு உள்ளுக்கு இருந்து முழுமுழுத்தாக்கன்னு ஒவ்வொரு நாள் சொல்லிடுங்க இல்லையா? ஆட்பரித்த ஒரு நாளை சொல்லுங்க. நீங்க ஆட்பரித்த நாள் உண்டு. ஆட்பரிப்போம், ஆட்பரிப்போம் சொல்லி பாட்டு படிச்சாலும் கூட ஆட்பரிக்கிற மாதிரி இல்லை இல்லையா? ஆட்பரிக்கிற நாள் என்ன தெரியுமா? அவங்க எல்லாரும் சேர்ந்து, ஆசாரியர்கள், ஊழியர்கள், தேவ ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து எக்காலங்களை ஊதி என்ன செய்தாங்க? ஆட்பரித்தார்கள் சொன்னாங்க பாக்குறோம். தேவனை ஆராதனை செய்தார்கள் நினைச்சு. அப்பொழுது என்ன நடந்தது தெரியுமா? எரிகோ மதில் கொஞ்சம் கொஞ்சமா அக விழுந்தது பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா அக விழுந்தது பாருங்க. அவங்க அவங்களுக்கு நேர் ஏறி போய் அந்த பட்டணத்தை பிடித்தாங்க. உனக்கும் எனக்கும் முன்பாக இந்த பூமியில இருக்கும் வரைக்கும் ஆயிரம் பிரச்சனை வந்துதான் போகும். ஆயிரத்தி ஓராவது பிரச்சனை, ஆயிரம் பிரச்சனை தீர்ந்தது அப்பாடி இருந்துச்சுன்னா ஆயிரத்தி ஓராவது பிரச்சனை உனக்கு வரத்தான் போகும். ஆனால் நீ தேவனை பார்த்து ஆர்ப்பரிச்சு தேவனுக்கு நீ ஆராதனை செய், அப்பொழுது உன் வாழ்க்கைக்கு முன்பாக அடுக்கப்பட்டிருக்கிற பிரச்சனையான கற்கள் ஒன்றாக 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 விழுமையா விழுமையா ஆர்ப்பரி தேவனை, கொண்டாடு தேவனை. தேவனுக்கு முன்பாக நிற்கிற பொழுது மௌனமாய் நில்லாது, தேவனுக்கு முன்பாக நிற்கிற பொழுது யோசனை சிந்தனைகளை அங்கே விட்டு விட்டு நில்லாது. நமக்கு தெரியாது நாம என்னத்தை இழக்கிறோம் சொல்லி, தேவனுடைய பிரச்சனை சொன்னா என்ன, அவனுடைய மகிமை என்ன, அவனுடைய இன்பம் என்ன, அவனுடைய தாக்கம் என்ன, அவனுடைய மகிழ்ச்சி என்ன, அது நமக்கு புரியறதில்ல. அது நாம வாஞ்சித்து மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்மா வாஞ்சித்து கதறுகிறதுன்னு சொல்லி தாவீது ராஜா, மான்கள் வாஞ்சித்து கதறுகிற சம்பவத்தை உனக்கு தெரிஞ்சாத்தான் தாவீது ராஜா சொன்ன சம்பவம் என்னதுன்னு சொல்லி புரியும். சரியோ, காட்டுல இருக்கிற மான் தண்ணிக்கா வண்டி கத்துகிற பொழுது அது சரியான ஒரு ஒரு கேட்க கூடாத அளவுக்கு ஒரு சத்தமா இருக்குமா, அவங்க எழுதுறாங்க புத்தகத்தில் எழுதுறாங்க, அப்படி ஒரு சத்தம் கேட்க, அது அலட்டல், அதாவது மரண தருவாயில் நின்று கத்துகிற ஒரு மிருகம் தண்ணி, அதுக்கு அவண்டி கதறுகிற ஒரு மிருகம், அதை அது நல்ல ஒரு டோன் இல்ல, கேட்கக்கூடிய அளவுக்கு அது இன்பமானது கிடையாதுன்னு சொல்லி எழுதுறாங்க. அப்படி தேவனுடைய பிரசன்னத்தை தாவீது ராஜா கதறினார். நாம எப்ப அப்படி கதறினோம் ஆண்டவரே, தேவ பிரசன்னம் அநேகருடைய பாத்திரத்தை மேலால நிறைக்க அது கீழால போகுது, தெரியுமா உங்களுக்கு, அநேகருடைய பாத்திரம் பாத்திரம் இருக்குது ஆனா ஓட்ட பாத்திரம் எல்லாம் தேவன் நிறைக்க நிறைக்க அது ஒரு பக்கத்தால் போய்கொண்டே இருக்குது. பாருங்க, உன் பாத்திரம் நிறைக்கப்பட வேண்டுமானால் அது மூடப்பட்ட பாத்திரமாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ஓட்ட உள்ள பாத்திரமாயும் இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் தேவன் அளவில்லாமல் உன்னை நிறைக்க முடியும். ஆகையினாலே தேவனுடைய ஆராதனை என்று சொன்னார். இதுல கணக்கு என்ன பார்க்கலாம், பல வசனங்கள் அடிக்கல ஆராதனை குறித்து சங்கீதத்தில் ஏராளமாக எழுதியிருக்கீங்க. எந்த நேரத்திலையும் எந்த காலத்திலையும் தேவனை ஆராதிக்க தவறாதீங்க, தேவனை துதிக்க தவறாதீங்க, தேவனை கொண்டாட தவறாதீங்க. அதுதான் உங்கள் பலன், அதுதான் என்னுடைய பலன், அதுதான் தேவனை சீக்கிரத்திலே வரப்பண்ணும் பாரு. சீக்கிரத்திலே வரப்பண்ற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா, ஜெபம் பண்ணுகிற பொழுது ஜெபம் அவருடைய சமூகத்திலே எட்டிட்டுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம், ஆனால் துதி செய்கிற பொழுது தேவன் இறங்கி வந்தாருன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம், தெரியுமா உங்களுக்கு. ஜெபம் பண்ணுகிறோம் அவருடைய கூக்குரல் என்னுடைய சமூகத்தில் வந்ததுன்னு சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம், ஆனா துதிக்கிற பொழுது இஸ்ரவேலின் சிதலுக்குள்ளே வாசமன்னு அவர் பரிசுத்தர், அவர் உலாவி வருகிறாராம், ஜெபம் அங்கதான் போகுது ஆனா நம்முடைய துதியில அவர் இங்க வர்றார், இதுதான் பெரிய டெக்னிக்கல். ஹல்லேலூயா. ஆகையினால நீ ஆராதிக்க தொடங்கினா தேவன் வரணும் ஐயா, நீ ஆராதிக்க தொடங்கினா தேவன் இறங்கணும் ஐயா, தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.